கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. விழியும் வீரமும் 26 அத்தியாயம். கண் எனும் கூறிய வேலினால் அமரபுஜங்கனை தாக்க முற்பட்ட இளவரசி மாதங்கி அங்கிருந்து சென்று கொண்டிருந்தாள். சிறிது தூரம் சென்ற பின் அவள் ஒருமுறை திரும்பியும் பார்த்தாள். பாண்டிய மன்னன் மனத்தை திடப்படுத்திக் கொண்டார். அவர்களை தொடர்ந்து சென்றால் அரண்மனையை அடைந்து விடலாம். ஆனால் அவன் அப்படி செய்ய விரும்பவில்லை. தன் வருகையை எவரும் அறியக்கூடாது என்ற எண்ணத்தோடு வந்த அவனை இளவரசி அறிந்துவிட்டாளே, அவள் போய் தன் தந்தையிடம் கூறிவிடுவாள். சேரமன்னர் ஒருவேளை ஆடம்பரமாக வரவேற்புக்கு ஏற்பாடு செய்துவிட்டால் வீதியின் இருபுறமும் மக்கள் நிறைந்திருப்பர். பாண்டிய மன்னர் வருகின்றார் என்ற ஆவலோடு எதிர்பார்ப்பர். தன் வருகை எல்லோருக்கும் தெரிந்துவிடும். அயல் நாட்டு ஒற்றர்களும் அறிந்து கொள்வார். சோழ நாட்டிற்கும் அது தெரிந்துவிடும். அதனால் தன் திட்டங்கள் பாழாகலாம். ஐயோ, அது கூடவே கூடாது. இளவரசி தன் தந்தையிடம் சென்று கூறும் முன்னர் தான் அரண்மனையை அடைந்துவிட வேண்டும் என்று எண்ணியவனாக குதிரை மீது ஏறி சேரமன்னர் அரண்மனையை நோக்கி விரைந்தார். வஞ்சி மாநகரத்திலேயே மிகவும் கம்பீரமான தோற்றத்தோடு கூடியதாய் விளங்கியது சேரமன்னர் அரண்மனை. அண்மையில் வஞ்சி நகரத்து மக்கள் வருவாயில் மிகுந்து காணப்பட்டனர். சேரநாட்டு மங்கையர் கழுத்திலே பொதுவாக திகழும் தந்தமும் புலிநகமும் கொண்ட ஆபரணங்களுக்கு மாறாக சோழ நாட்டு தங்கமும் பாண்டிய நாட்டு முத்தும் கலந்த அணிகள் தவழ்ந்தன. சீனத்து பட்டாடை அவர்கள் உடலை அழகுபடுத்தின. பசியும் வறுமையும் அங்கு நிலவ காணவில்லை. அமரபுஜங்கன் கேள்விப்பட்டிருக்கின்றான், சேர நாட்டிற்கு அவ்வப்போது பாண்டிய நாட்டினின்றுதான் உணவுப் பொருட்கள் செல்ல வேண்டும் என்று. மலையில் விளையும் பொருட்களையும் தந்தங்களையும் யானைகளையும் கொடுத்து மாற்றாக மற்ற தேவை பொருட்களை பெற்று வருவோருக்கு பல ஆண்டுகளாக அப்படி இயலாமல் போய்விட்டது என்பதை அவன் அறிவான். பாண்டிய நாட்டை சோழர்கள் கைப்பற்றிய பிறகு நாட்டிலே பலமுறை பஞ்சம் தலைவிரித்தாடியது உண்டு என்று அவன் அறிந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட நாட்டிலே திடீர் என்று வளப்பம் மிக காரணம், அண்மையில் அவர்கள் வேற்று நாட்டின் மீது போரிட்டு சென்று அந்த நாட்டு செல்வங்களை கொள்ளையிட்டு வந்ததில்லை. பிறகு மக்கள் இன்புற்று வாழ வழி? அந்த வேளையில் அமரபுஜங்கனுக்கு அந்த சிந்தனை தேவையற்றதுதான். ஆனால் தர்க்க சாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்த அவனது குரு தர்மசேனர் ஒன்றை சித்திக்கும் போது வெவ்வேறு விஷயத்தையும் ஆராய சொல்லியிருக்கின்றார். அரண்மனையை சுற்றி பெரும் மதில் இருந்தது. அதன் வாயிலை அமரபுஜங்கன் அணுகினார். அரண்மனைக்குள் அந்நியர் எவரும் எளிதில் நுழையாதவாறு பலத்த காவல் இருந்தது. தன்னை பாண்டிய மன்னன் என்று அறிமுகப்படுத்தியவாறு நுழைய அவன் விரும்பவில்லை. காவலரை ஏமாற்றித்தான் நுழைய வேண்டும். அப்படி செல்ல வாய்ப்பை எதிர்பார்த்து மாளிகையின் மதில் ஓரமாக அவன் நின்றார். அந்த போதில் பெருத்த ஆரவாரத்தோடு 20 பேர் கொண்ட வீரர்கள் அரண்மனையை நோக்கி வருவது தெரிந்தது. அவர்களின் முன்னே வந்தவன் பிடித்திருந்த விற்கொடியினின்றும் இடையிலே அணிந்திருந்த வாளினின்றும் மார்பிலே பூண்டிருந்த கவசத்தினின்றும் தான் அவர்களை வீரர்கள் என்று கூற இயன்றதே அன்றி அவர்களிடம் போர் வீரர்களுக்கு உண்டான ஒழுங்கை காணவில்லை. ஒவ்வொருவரும் முதுகில் பெரு மூட்டைகளை சுமந்திருந்தனர். அதனோடு அவர்களில் சிலர் இழுத்து வந்த வண்டி நிறைய பல்வேறு பொருட்கள் நிறைந்திருந்தன. கட்ட முடியாமல் கட்டப்பட்டிருந்த மூட்டையிலிருந்து ஆபரணங்களும் ஆடைகளும் வெளியே வழிந்து நின்று கதிரொளியில் மின்னின. அவ்வீரர்களின் உடைகள் கிழிந்தும் தூசு படிந்தும் இருந்தன. உடல்கள் அழுக்கு படிந்து பல நாட்கள் குளிக்காததை அறிவித்தன. கண்கள் பஞ்சடைந்திருந்தாலும் அவற்றிலே வெறித்தன்மை இருந்தது. அவர்கள் ஏதோ பாடலை முணுமுணுப்பதும் அதே சமயம் ஒருவர் கூறும் ஏதோ சொல் கேட்டு ஓஹோஹோ என்று சிரிப்பதுமாக அவர்கள் அட்டகாசம் புரிந்து வந்தனர். அந்த அட்டகாச குழுவினர் அரண்மனை வாயிலை நெருங்கும் முன்னரே வாயில் காப்போர் கதவுகளை திறந்துவிட்டு ஓடி சற்று ஒதுங்கி நின்றனர். இல்லாவிடில் அந்த வெறியர்கள் வீண் வம்பு வளர்க்கலாம், கலகம் விளைவிக்கலாம். அவர்களை கேட்போர் யார்? அரசர் செவிகளில் எட்ட வைத்தாலும் அவர் புன்சிரிப்போடு மௌனமாகவே இருந்து விடுவார். அமரபுஜங்கன் குதிரையை அருகில் உள்ள மரத்திலே கட்டினார். சற்றென்று அந்த வெறி கூட்டத்தோடு கூட்டமாக உள்ளே நுழைந்து விட்டார். ஆனால் அவர்களோடு தொடர்ந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லையே. அரண்மனை பகுதியின் வடம்பு மிகுந்த தோற்றத்தை கண்ட வண்ணம் அவன் மெல்ல நடந்தான். அவரவர்கள் தத்தமது பணியை சுறுசுறுப்பாக கவனித்தவாறு இருந்தனர். சிற்ப வேலைப்பாடு அமைந்த மண்டபங்களும் செயற்கை வாவிகளும் அதிலே பூத்திருக்கும் தாமரையும் இடையிடையே வளர்ந்திருக்கும் நறுமண மலரோடு கூடிய மரங்களும் நிறைந்த அரண்மனை பகுதியை கண்டு வண்ணம் மெல்ல நடந்த அவன் தோள்களை யாரோ இருவர் தொட்டனர். சட்டென திரும்பினான் அமரபுஜங்கன். அப்பனே, நீவீர் யாரோ? வெளிநாட்டவர் போல் தோற்றமளிக்கும் நீர் எப்படி அரண்மனைக்குள் வந்தீர்கள் என்று அவன் தோளை தொட்ட காவலன் ஒருவன் கேட்டான். அமரபுஜங்கன் மறுமொழி ஒன்றும் கூறவில்லை. ஒருமுறை அவனை ஏற இறங்க பார்த்தான். என்ன, யாம் கேட்பது உமது செவியில் விழவில்லையோ என்று மற்றவனும் கேட்டுவிட்டான். அமரபுஜங்கனுக்கு அவர்கள் பேச்சும் பார்வையும் சிரிப்பு அளித்தன. அவர்கள் மீண்டும் அவன் தோளை பிடித்து உலுக்கியவுடன் அமரபுஜங்கனுக்கு கோபம் வந்தது. அவர்கள் கரங்களை உதறிவிட்டு, ஏன், நான் யார் என்று சொல்லித்தான் ஆக வேண்டுமா? எப்படி அரண்மனைக்குள் நுழைந்தேன் என்பதை தெரிவித்துத்தான் ஆக வேண்டுமா? சற்று முன்பு கொள்ளைக்காரர்கள் போன்ற தோற்றமுடைய சிலர் வந்தார்களே, அவர்களை எந்த நாட்டவர் என்று கேட்டீர்களா? அவர்கள் உள்ளே நுழைந்தது எவ்வாறு என்று கேட்டீர்களா? அப்போது ஓடி ஒளிந்த நீங்கள் இப்போதுதான் பயந்தெளிந்து வந்தீர்களா என்று கேலியும் கோபமும் நிறைந்த குரலில் பேசினான். ஓஹோ என்றான் காவலன் ஒருவன். அப்படியென்றால் அந்த கோஷ்டியை சேர்ந்தவரா நீரும் என்றான் மற்றொருவன். நீர் எந்தெந்த நாடுகளுக்கு சென்று கொள்ளையடித்து வந்தீர்கள்? பொன்னும் பொருளும் கொடர்ந்திருக்கின்றீர்களா? அவை எங்கே என்று கேட்டான் முதல் காவலன். அமரபுஜங்கனுக்கு இருந்த ஐயம் நீங்கிவிட்டது. சற்று முன்னர் அவன் கண்ட வெறியர்கள் உண்மையில் கொள்ளைக்காரர்கள் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஏதோ கூற வாயெடுத்த அவனை நோக்கி காவலரில் ஒருவன், சரி சரி, இப்படியே பேசிக் கொண்டிருப்பதால் இருவருக்கும் பலனில்லை, புறப்படுங்கள், அரண்மனை காவற்கூட தலைவரிடம் போவோம் என்றான். எதற்கு? அரண்மனைக்குள் உத்தரவின்றி நுழைந்ததற்காக விசாரணை செய்ய. அமரபுஜங்கன் நகைத்தான். ஏன் சிரிக்கின்றீர்? அமரபுஜங்கன் மீண்டும் சிரித்தான். காவலர்கள் சீற்றத்தோடு அவன் கரங்களை பிடிக்க போகும் சமயம், நிறுத்துங்கள் என்று குரல் கேட்டது. அமரபுஜங்கன் உட்பட காவலர்கள் குரல் வந்த திசை நோக்கி திரும்பினர். அந்த புறத்து காவலன் ஒருவனும் அவன் அருகே இளவரசியின் தோழி ஒருத்தியும் நின்றிருந்தனர். சற்று தாமதித்து வந்திருந்தால் சேர நாட்டுக்கே அழியாத கெட்ட பெயர் ஏற்படுமாறு செய்திருப்பீர்கள் என்று அந்த புறத்து காவலன் கோட்டை வாயில் காவலர்களை நோக்கி கூறி, பிறகு அமரபுஜங்கனை நோக்கி, ஐயன்மீர் பொறுத்தருளுக, தங்களை இவர்கள் அறிய மாட்டார்கள். தங்கள் அடையாளத்தை எனக்கு கூறி இந்த தோழியை அனுப்பி தங்களை இளவரசி அழைத்து வருமாறு கூறினார்கள் என்று கூறினார். தோழியையும் காவலனையும் அலட்சிய பார்வையோடு பார்த்துவிட்டு, உங்கள் மன்னன் இருப்பிடம் எங்கே என்று கோபமாக கேட்டான் அமரபுஜங்கன். முதலில் அவனை காவல் தலைவரிடம் அழைத்த வீரர்களுக்கு ஏதும் புரியவில்லை. கட்டியம் கூறிய வண்ணம் அரசரின் சபை மண்டபத்தில் நின்று அமைச்சரும் காவற்கூட தலைவரும் மற்றவர்களும் வந்தபோதுதான் தெரிந்தது, ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர சந்திரகுல தோன்றல் ராஜசிம்ம பாண்டியர் வழிவழி வந்த அமரபுஜங்க பாண்டியரே, வருக வருக என்று வரவேற்புரை கூறி அமரபுஜங்கனை வரவேற்றனர். அமரபுஜங்கனுக்கு சேரர்களின் போக்கே ஒரு கணம் பிடிபடவில்லை. எனினும் அன்போடு அமைச்சர் வரவேற்று நிற்கும் போது அவனுடைய கோபம் பறந்தோடியது. தங்கள் வருகையை முன்னரே அறிவித்திருந்தால் குணவாயிர் கோட்டத்துக்கே வரவேற்க வந்திருப்போம். சற்று முன்புதான் தாங்கள் வந்திருப்பதை அறிந்தோம். இப்படி தனந்தனியாய் வரலாமா? உபசரணியில் ஏதாவது குறை இருந்தால் பொறுத்தருளுமாறு மன்னர் சார்பிலும் மக்கள் சார்பிலும் கேட்டுக்கொள்கின்றோம் என்று காவற்கூட தலைவர் கூறும் போது மாறனை ஒத்த அவன் மதிமுகத்தில் சிறு நகை பூத்தது. சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மனின் இருக்கை மண்டபம் மிக பெரியதாக இருந்தது. அதை அடைய பல கூடங்களை கடக்க வேண்டியிருந்தது. சிற்ப அற்புதங்களோடு கூடிய மிகப்பெரிய தூண்களையும் சுவரில் வண்ண ஓவியங்களையும் பளிங்கு போன்ற தரையையும் உடைய அந்த மண்டபத்தின் நடுவே ரத்தினங்களாலும் வைர வைடூரியங்களாலும் மாணிக்க கோமேதங்களாலும் இழைக்கப்பட்ட அற்புத பீடத்தில் சேரமாமன்னர் பாஸ்கர ரவிவர்மன் அமர்ந்திருந்தார். அவர் எதிரே தரையிலே ஏராளமான வைர ஆபரணங்கள் கிடந்தன. தங்க அணிகள் கிடந்தன. அற்புத அற்புதமான பொருட்கள் பரவி கிடந்தன. விலை மதிப்பிட முடியாத பட்டாடைகள் குவியலாக கிடந்தன. சேரமன்னன் அவற்றை கையில் எடுப்பதும் பார்ப்பதும் பிறகு கீழே போட்டுவிட்டு வேறொன்றை எடுப்பதுமாக இருந்தார். மாதங்கி மாதங்கி இங்கே வாயேன் என்று முத்து மாலையை பாரேன், உன் கழுத்தில் இந்த மாலை தவழ்வதால் இந்த மாலையின் அழகு அதிகமாகும் என்று மெல்ல நகைத்துவாறு தன் மகளை அழைத்தான் மன்னன். மாதங்கியின் கவனமெல்லாம் இப்போது அந்த மண்டபத்தின் வாயிற்புறத்தை நோக்கியே இருந்தது. அவள் எண்ணமெல்லாம் பாண்டிய மன்னரை எதிர்நோக்கியே இருந்தது. அவளது சிந்தனை எல்லாம் சிறிது முன்னர் சென்ற தனது தோழியின் வருகையை எதிர்பார்ப்பதிலேயே இருந்தது. பாயும் புள்ளியின் உருவம் பதிக்கப்பட்ட அந்த தங்க பதக்கத்தை பார்த்தாயா? என்ன அழகு, என்ன அற்புதமான அமைப்பு என்று மீண்டும் சேர மன்னர் கூறினார். மாதங்கியின் செவிகளில் அவை வீழ்ந்ததாக தெரியவில்லை. மாதங்கி மாதங்கி, நான் கூறுவது உன் செவிகளில் விழவில்லையா? ஏன் எங்கோ எண்ணத்தை நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றாய் என்று மகளை நோக்கிய பார்வையை செலுத்தி கேட்டார் மன்னர். சற்று சிந்தனையில் கலைந்தவளாய் மாதங்கி தந்தையை நோக்கி, தந்தையே, எங்கும் எனக்கு கவனமில்லை, பாயும் புலியையே பார்த்துக் கொண்டிருக்கின்றீர். பாயும் புலியின் மீது வெள்ளி நின்று சேரி வரும் அம்பு பாய்ந்தால் என்ன கதியாகும் என்று பார்த்தேன் என்றால் மெல்ல நகைத்துவார். ரவிவர்மனும் பெரிதாக சிரித்தபடி, ஆமாம் ஆமாம், பாய்ந்து வரும் 18 அடி புலி ஆனாலும் நம் வில்லின் முன் நிற்குமா? நன்றாக சொன்னாய் மகளே, நன்றாக சொன்னாய். பாயும் புள்ளியின் கொட்டை முடுக்குவதற்காகத்தானே நாம் ஒவ்வொரு கணமும் பாடுபட்டு வருகிறோம். இன்னும் நம் திட்டம் முழுமையும் நிறைவேற சந்திரகுல மன்னர் வருகிறார். சட்டென்று மாதங்கி திரும்ப, சந்திரகுலத்து மன்னரா என்று ஆவலோடு கேட்டாள். ஆம் மகளே, சந்திர மண்டலத்திலிருந்து இறங்கி வந்தவரா? சந்திரனின் அழகை தன்னிடத்தை கொண்டவரா? மதி போன்ற முகமுடையவரா? மதியின் தன் ஒளியை போன்ற சொல்லுடையவரா? கம்பீர நடை கொண்டவரா? சற்று முன் மௌனமாக இருந்த மகள் கேள்வி மேல் கேள்வி கேட்க தொடங்கவும் வியப்புற்ற மன்னர் தம் மகளை நோக்கி, மாதங்கி, வரப்போகின்றவர் சந்திர குலத்து மன்னர். பாண்டிய மன்னர்களை அவ்வாறு கூறுவது வழக்கம். பாண்டிய மன்னர்களை சோமசுந்தர பிரானது அருள் பெற்றவர் என்று தொன்று தொட்டு கூறி வருகின்றார்கள். அந்த வம்சத்து வழி வந்த பாண்டிய மன்னர் நம் நாட்டிற்கு வருகிறார். வருகிறாரா? வந்துவிட்டார் என்று சொல்லுங்கள் என்று கூறிவிட்ட மாதங்கி சட்டென உதட்டை கடித்துக் கொண்டாள். வாவிக்கரையில் அமரபுஜங்க பாண்டியனை சந்தித்த செய்தியை அவள் தந்தையிடம் கூறவில்லை. அமரபுஜங்கனுக்கு வழி கூற அவள் தோழி ஒருத்தியையும் வீரன் ஒருவனையும் அனுப்பியிருந்த செய்தியையும் அவள் கூறவில்லை. மாதங்கிக்கு தெரியாது. சேர நாட்டு ஒற்றர்கள் பாண்டிய மன்னரின் வருகையை முன்பே அறிந்து அரசரிடம் கூறிவிட்ட விபரம் மாதங்கிக்கு தெரியாது. தன் தோழியும் அரண்மனை வாயிலில் அமரபுஜங்கனை சந்தித்துவிட்ட செய்தி. பாஸ்கர ரவிவர்மன் மெல்ல மனத்திற்குள்ளேயே நகைத்துக் கொண்டார். மகளே மாதங்கி, வருகிற இல்லை இல்லை, வந்துவிட்ட பாண்டிய மன்னனுக்கு இப்போது ஒரு சான் பூமி கூட ஆழ்வதற்கு இல்லை என்பது உனக்கு தெரியுமா? தந்தை எதற்காக இதை கூறுகின்றார் என்பதை மன்னனின் மகளான மாதங்கி அறிய மாட்டாளா? இல்லாவிட்டால் போகட்டும். கையாளாக மண்ணுக்கு காவலனாய் இல்லாவிடனும் ஞாலம் நடுநடுங்க அரசோச்சும் சேர மன்னர் வரவேற்கும் அளவுக்கு அவர் மகாவீரராக இருக்கின்றாரே, அது போதாதா என்றாள். எம்மை தேடி வருகின்றார், அதனால் வரவேற்கின்றேன். எதற்காக பழக்காத தொலைவு நின்று வருகின்றார்? உனக்கு தெரியாத மகளே, வருகின்ற அமரபுஜங்கன் சிறு பாலகனாக இருக்கும் போது அவனுடைய தந்தை வீரபாண்டியனை சோழர்கள் கொன்றுவிட்டனர். வீரபாண்டியர் யார்? நீங்கள் சொல்வீர்களே, ராஜசிம்ம பாண்டியனுடைய மகன்தானே? ஆமா, வீரபாண்டியனை போர்க்களத்தில் கொல்லவில்லை, போரிலே குற்றுயிரும் கொலை உயிருமாக கிடந்தவனின் தலையை துண்டாடி பந்தாடினர் சோழர்கள். ஐயோ, அப்படியா? இதன் தொடர்ச்சியை 26 அத்தியாயம் விழியும் வீரமும் அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.